الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين، إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، إن التقوى رأس الأمور، واتقوا الله سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا.
صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சி இந்த உலகத்தை படைத்தாளுகின்ற அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் பெயரை கூறிய குதுபா பிரசங்கத்தை ஆரம்ப செய்கிறேன்.
ஸலாத்தும் ஸலாமும் எம் உயிரில் மேலான ஹலரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அன்னாருடைய அடிச்சுவடுகளை அணுவளவும் பிசகாது தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்ட அருமை சஹாபாக்கள், தாபியோன்கள், தபவு தாபியன்கள், நல்லடியார்கள், முஸ்லீம்கள், மோமீன்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்திக்கிறேன். எந்த ஒரு நாள் இவ்வுலகம் மனிதருக்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் பிர்தௌஸ் என்ற சுவர்க்கம் பரிசாக கிடைக்கட்டுமாக எனது விம்பர மேடையிலே துவா செய்கிறேன். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய பூமிக்கு மேலால் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகிய அல்லாஹினுடைய வீட்டிலே நேரமாக வந்திருக்கக்கூடிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வர இருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்கள் அல்லாஹுவை பயந்து தப்புவாவோடு வாழ்ந்து கொள்ளுமாறும், முதல் அடியின் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை தப்புவாவை கொண்டு வசியத்து பண்ணிக் கொள்கிறேன். எனவே வல்லவன் அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆல நாளைய மறுமையிலே முத்தகீங்களுடைய பட்டியலே அனைவரையும் சேர்த்துக் கொள்வானாக. தக்குவாதாரிகளுக்கு அல்லாஹ் எந்த சுவர்க்கத்தை கொடுப்பதாக வாழ்தா பண்ணிருக்கிறானோ அந்த சுவர்க்கத்தையும் அந்த சுவரங்கத்திலே இருக்கின்ற எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கியவரும் புரிவானாக. அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆல என்னையும் உங்களையும் இந்த உலகத்திலே முஸ்லீம்களாக ஆக்கியிருக்கிறான். இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கிறது. அந்த வகையிலே ஒரு முஸ்லீம் இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவனுடைய எல்லா சிந்தனைகளும் எல்லா எண்ணங்களும் அல்லாஹ்வை திருப்திப்படக்கூடிய, அதே போல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்லெண்ணங்களாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே ஒரு முஸ்லீம் பொதுவாக பாதையிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? இன்று நாம் சமூகத்திலே பார்க்கிறோம், ஏராளமான வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதை பார்க்குவோம். எனவே வீதி விபத்துக்களை தடுப்பதற்காக ஒரு முஸ்லீமுடைய பங்களிப்பு என்ன என்ற விடயத்தை இன்றைய ஹுத்பாவிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, 10-20 வருடங்களுக்கு இந்த நாட்டிலே நாம் கொஞ்சம் மேலே சென்று பார்த்தால் இந்த நாட்டிலே பெரிய அளவு வாகனங்கள் இருக்கவில்லை, பெரிய அளவு தெருக்கள் இருக்கவில்லை. அதனால் வீதி விபத்துக்கள் மிகவும் குறைவாக இருந்தது.
அண்மை காலங்களிலே வீதி விபத்துகளை இறக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையை பார்க்கின்ற போது அதிகரித்து கொண்டு போகிறது. எந்த அளவு அதிகரித்து இருக்கிறது என்றால், ஆரம்ப காலத்திலே வீதி விபத்திலே சிக்கக்கூடிய மக்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தனியான வைத்தியசாலைகள் இருக்கவில்லை, அதற்கென்று தனியான வைத்தியர்கள் இருக்கவில்லை. இன்று எந்த அளவு விசாரமாக இருக்கிறது என்றால், ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய வைத்தியசாலையிலே தனித்தனி பகுதி வீதி விபத்திலே சிக்கக்கூடிய மக்களுக்கு அதுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய டாக்டர்மார் அதிகமாகி அதற்காக பயன்படுத்தக்கூடிய அதனுடைய ஊழியர்கள் அதிகரித்துக் கொண்டு செல்வதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு படித்தளம் மேலே சென்றால், வீதி விபத்திலே சிக்கக்கூடிய மக்களுக்கு தனியாக சிகிச்சை அளிப்பதற்காக கொழும்பிலே சில இடங்கள் கூட இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்தோம், பாதைகளோ மிகவும் குறைவான பாதை, வாகனங்களும் குறைவான வாகனம். ஆனால் இன்றைய காலத்திலே தெருக்கள் குறைவாக இருந்தாலும் வாகனம் அதிகமாக இருக்கிறது. நாங்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு காரணம் தான் வீதி விபத்து அதிகரிப்பதற்கு பிரதான காரணங்களை ஒன்று நாங்கள் சொல்லுவோம், இலங்கையில் இருக்கின்ற தெருக்களை விடவும் வாகனங்கள் கூட என்பது ஒரு காரணத்தை சொல்லுவார்கள். பிரதான காரணம் இது அல்ல. இது பிரதானமான நகரப்புறங்களிலே வாகன நெரிசல் இருக்கக்கூடிய பகுதிகளிலே இந்த காரணத்தை எடுத்துக்கொண்டாலும், கிராமப்புறங்களிலே வாகன நெரிசல் இல்லாத பகுதிகளிலே இந்த காரணத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அன்பான அல்லாஹுவை நல்லடியார்களே, இந்த நேமத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அருள் அகத்திருக்கிறான். இது மிகப்பெரிய ஒரு அருள். ஆரம்ப காலத்திலே பாருங்கள், சாபியோங்களுடைய காலத்திலே பாருங்கள், அதுக்கு பிற்பட்டவுடைய காலத்திலே பாருங்கள், வாகனங்கள் பெரிதாக இருக்கவில்லை. ஆரம்பத்திலே உள்ளவர்கள் பயணங்களுக்காக பயன்படுத்தியது ஒட்டகத்தை பயன்படுத்தினார்கள், கழுதையை பயன்படுத்தினார்கள், குதிரையை பயன்படுத்தினார்கள். சில சாபியங்களுடைய வரலாறை படிக்கின்ற போது அவர்கள் உம்ராவுடைய கடமையை செய்வதற்காக, ஹஜ்ஜுடைய கடமையை செய்வதற்காக 4-5 மாதங்களுக்கு முன்னதாக புறப்பட்டு விடுவார்கள். அந்த பயணத்திலே ஒரு சிக்கலான நிலை இருந்தது. எந்த அளவென்றால், ஒரு ஹஜ்ஜுடைய கடமையை செய்வதற்காக, சில நாட்கள் செய்ய வேண்டிய கடமைக்காக 6 மாதங்கள் பயணம் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை அன்று வாழ்ந்த மக்களுக்கு இருந்தது. ஆனால் இன்று அது எந்த அளவு விசாலமாக இருக்கிறது என்றால், கண்ணியமானவர்களே, ஒரு நிமிடத்திலே பல மைல்கள் கடக்கக்கூடிய அளவுக்கு எரிபொருளை ஈர்க்கக்கூடிய வாகனங்கள் இன்று இருக்கின்றது. எந்த அளவு என்றால், ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு வாகனம் இருக்கின்ற அளவுக்கு இதனுடைய நேமஸ் விசாலமாகிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, 2015 முற்பட்ட காலங்களிலே இலங்கையிலே வீதி விபத்தால் இறந்தவர்கள் சராசரியாக வருடாந்தம் 2000-3000 இடைப்பட்டவர்கள். 2016 வீதி விபத்தால் இறந்தவர்கள் 3000 தாண்டி இருக்கிறது. 2017 கடைசியாக கடந்து வந்த வருடம், அந்த ஆண்டில் 3101 வீதி விபத்துக்களால் இறந்திருக்கிறார்கள். இந்த வருடம் இதுவரைக்கும் 2800 தாண்டி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, வீதி விபத்திலே சிக்கக்கூடிய மக்கள் நாளுக்கு நாள் கூடி கொண்டு போகிறார்கள். ஏன் காரணம் என்றால், இதிலும் அதிகமாக வீதி விபத்தில் சிக்கக்கூடியவர்கள், அதாவது மோட்டார் பைக் செலுத்தக்கூடியவர்களும் த்ரீவீல் ஓட்டுநர்களும். இதுக்கு பிரதானமாக இன்றைய போக்குவரத்து சபை செல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரணம், இந்த 2 சாராரும் நாட்டினுடைய சட்டத்தை மதிப்பதில்லை. இதுதான் காரணம். த்ரீவீல் ஓட்டுநர்களும் பைக் ஓட்டுநர்களும் சிலர்கள் இந்த நாட்டு சட்டத்தினுடைய மதிக்காதால், போக்குவரத்து சபையினுடைய சட்டக்கோவையை மதிக்கானால் தான் வீதி விபத்துக்கு ஆளாகிறார்கள் என்ற அறிக்கை அண்மையிலே வெளியிட்டார்கள். அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா எங்களுக்கு நியமத்தாக தந்திருக்கிறான் வாகனங்களை பயணம் செய்வதற்காக. இன்றைய காலத்திலே பயணம் என்பது தவிர்க்க முடியாது. விரும்பிய விரும்பாமலோ நாம் எல்லோரும் பயணம் செல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். எங்களுடைய ஒரு உறவினர் புத்தகத்தில் இருக்கிறாண்டு வைத்துக் கொள்வோம், அல்லது கண்டியில் இருக்கிறாண்டு வைத்துக் கொள்வோம், ஏதோ ஒரு சேவைக்காக பயணம் செல்ல வேண்டிய நிலைமைக்கு நாம் ஏற்படுகிறோம். எனவே அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பயணங்களை எந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் சரியாக தெளிவாக சொல்லித் தருகிறது. எங்களுடைய பயணங்கள் சில வேளை, அதாவது தோல்வியிலே முடிவதை நாம் பார்க்கிறோம். வாழ்வதற்காக பயணம் போகிறோம், மரணத்தோடு முடிகிறது. சிரித்து சிரித்து பயணம் போகிறோம், மாலையாக கொள்ள வீடெல்லாம் அழுகிறது. சந்தோஷமாக பயணம் போறோம், மாலையாக கொள்ள வீடெல்லாம் கவலையாக இருக்குது. லாபத்துக்காக பயணம் போறோம், அதாவது அந்த பயணத்துடைய முடிவு நஷ்டத்தில் முடிகிறது. எனவே அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, பயணம் என்று வருகின்ற போது அந்த பயணத்தை இரண்டு வகையாக பிரிக்கலாம். பொதுவாக பயணத்தை சிறிய பயணம், பெரிய பயணம், அல்லது உள்நாட்டு பயணம், வெளிநாட்டு பயணம் என்று பொதுவாக பிரிப்பார்கள். ஆனால் இத்தகைய பயணங்களை சரியாக்குரிய பார்வையிலே இரண்டு பிரிவாக பிரிப்பார்கள். ஒன்று ஆகுமான பயணம், இஸ்லாம் ஆகுமாக்கிய பயணம், நன்மையுள்ள பயணம். இன்னொரு பயணம் இருக்குது இஸ்லாம் தடை செய்த ஹராமான கூடாத பயணம். ஆகுமான பயணம் என்றால் என்ன? ஆகுமான பயணம் என்றால் ஹஜ் உம்ராவுக்காக நீ பயணம் போகிறோம், சரியா அனுமதிச்சிருக்கிறது. படிப்புக்காக நாங்கள் பயணம் செல்கிறோம், தாராளமாக இஸ்லாம் அனுமதிச்சிருக்கிறது. வியாபாரத்துக்காக பயணம் செல்கிறோம், தாராளமாக இஸ்லாம் அனுமதிச்சிருக்கிறது. உறவுகளை தரிசிப்பதற்காக பயணம் போகிறோம், தாராளமாக இஸ்லாம் அனுமதிச்சிருக்கிறது. சோதிக்கப்பட்ட மக்களை பார்த்து எங்களுக்கு ஒரு படிப்பினை எடுத்துக் கொள்வதற்காக சோதிக்கப்பட்ட மக்களை பார்க்க போகிறோம், பயணத்துக்கு அனுமதி இருக்கிறது. இத்தகைய பயணங்களுக்கு இஸ்லாம் சலுகைகளை வழங்கியிருக்கிறது. தொழுகை சுருக்கி சொல்லலாம், தொழுகை சேர்த்து சொல்லலாம், முப்படுத்தி சொல்லலாம், இப்படுத்தி சொல்லலாம், சரியத்தில் அனுமதி இருக்கிறது. நோம்புடைய காலமாக இருந்தால் நோம்பை இதர காலங்களில் கலா செய்யலாம். அந்த அளவு சரிய ஆகுமான பயணங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறது. ஆகாத பயணங்கள், கூடாத பயணங்களுக்கு சரிய இத்தகைய சலுகைகளை கொடுக்கவில்லை. உதாரணமாக ஒருவர் பயணம் செய்கிறார் பாவத்துக்காக, பாவத்திலே பயணம் செய்வது ஒரு பகுதி, பாவத்திலே பயணம் செய்வது ஒரு பகுதி, பாவத்துக்காக வேண்டிய பயணம் செய்வது இன்னொரு பகுதி. இது ரெண்டிலேயும் பாரதூரமானது. பாவத்துக்காக வேண்டி பயணம் செய்வது பயணம் முழுக்க ஹராத்து. அந்த பயணம் சில வேலை வருடம் இருக்கலாம். வெளிநாட்டுக்கு ஒரு பயணம் போறாரு பாவத்துக்காக, ஹராமான தொழிலுக்காக, ஹராமான ஒரு சேவைக்காக. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் இன்னொருக்கு அநியாயம் செய்வதற்காக பயணம் போகிறான், இன்னொரு மனிதனுக்கு குழி வெட்டுவதற்காக, அவன் அவனை ஆபத்தில் போடுவதற்காக பயணம் செய்கிறான், கள்ள கடத்தலுக்காக அவனை பிரயாணம் செய்கிறான், இதற்கு சரியத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. அவனுடைய பயணம் ஹராமான பயணம். எனவே அன்பான அல்லாஹ்வே நல்லடியார்களே, எனவே பயணங்களை எல்லாம் தெளிவாக சொல்லித்தருகிறது. எந்த முறையிலும் பயணங்கள் அமைச்சுக்கொள்ள, ஒரு பிள்ளை படிப்பதற்காக லண்டனுக்கு போகலாம், ஜப்பானுக்கு போகலாம், அல்லது சவுதி வேற வேற நாடுகளுக்கு போகலாம், சரிய அனுமதிச்சிருக்கு. ஒரு மனிதன் நல்லா கொடுத்த பொருளாதாரத்தை திரட்டுவதற்காக அவன் கடல் கடந்த நாட்டுக்கு போகலாம், பறந்து போகலாம், வேண்டிய அமைப்பில் அவனுக்கு போய் அவனுடைய பொருளாதாரத்தை தேடி கொள்வதற்கு சரிய அனுமதிச்சிருக்க. அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத்தை நாங்கள் பார்ப்பதற்காக பயணம் போகிறோம், சரிய அனுமதி அடைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் சரிய சிலை சில சலுகைகளை இஸ்லாம் தந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்ன ஒரு பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி எதுவென்றால், வீதி விபத்துக்களை தடுப்பதற்காக சாரதிகளும் பாதசாரிகளும் அவருடைய கடமையை எப்படி செய்ய வேண்டும். இன்று அநேகமான வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதற்கு பிரதான காரணங்களில் ஒன்றுதான் சாரதிகளுடைய கவன ஈனம். சாரதி தூவி கொண்டு வாகனம் செலுத்தி இருப்பார், வேறொரு யோசனையை தலையில போட்டுட்டு என்ன செஞ்சிருப்பாரு, வாகனத்தை செலுத்தி இருப்பாரு, அல்லது போன் தலைத்த நிலைமையில வாகனம் செலுத்தி இருப்பாரு. எனவே கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிமுடைய பயணம் எப்படி இருக்க வேண்டும் சரிய தெளிவாக சொல்லி தருகிறது. நாங்க பயணம் போறதாக இருந்தா முதலாவதாக எங்கட பயணத்தை நன்மையால் அலங்கரிப்போம். எல்லா செயல்களையும் நீயத்தை கொண்டு நன்மையாக இபாதத்தாக மாற்றலாம். நல்ல எண்ணங்களை கொண்டு எங்களுடைய செயல் நன்மையாக மாறும். நாங்க பயணம் போறோம், பயணம் போறதுக்கு முன்னால நீயத்து வச்சுக்கொள்ள, கல்வியை கற்றுக்கொள்வதற்கு அவனை பயணம் போறோமா, இந்த கல்வியால நான் அல்லாஹ்வை சம்பாதிக்கணும், நான் சுவர்க்கத்தை சம்பாதிக்கணும், நான் குர்ஆனுடைய மகிமையை விளங்கணும், இந்த கல்வியை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் என்ற நீயத்தை உள்ளத்தில் ஆழமாக வச்சு படிக்க போகணும். அந்த படிப்பு முடியும் வரைக்கும் 10 வருடமா 20 வருடமா நன்மைதான். வியாபாரத்துக்கு அவரை பயணம் போறாமா, அல்லாஹ்வுடைய பொருளாதாரத்தை தேடி நான் பயணம் போறேன், அல்லாஹ் எனக்கு அளந்த ரிசுக்கை தேடி பயணம் போறேன், இந்த ரிசுக்கால மற்றவங்களை வாழ வைப்பேன்,
இந்த ரிசுக்கை கொண்டு அல்லாஹ் தந்த இந்த ஆகாரங்களை கொண்டு அல்லாஹ் தந்த இந்த நியமத்துக்களை கொண்டு ஹஜ் உம்ரா கடனை நிறைவேற்றுவேன், வறிய மக்களை நான் வாழ வைப்பேன் என்ற நல்லெண்ணத்தோடு அவரும் அந்த வியாபார நோக்கத்துக்கு அவனுடைய பயணம் போகலாம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த நல்ல நோக்கத்தை வைத்து அவருடைய பயணம் அமைகின்ற போது அந்த பயணம் முடிகின்ற வரைக்கும் அவருக்கு நன்மையாக இருக்கும். முதலாவதாக நல்ல எண்ணத்தை வைத்துக் கொண்டால் இந்த பயணம் நன்மையாக இருக்கும். இரண்டாவதாக பயணம் கிளம்புறதுக்கு முன்னால பிஸ்மில்லாஹி தவக்கல் அலல்லாஹ் என்று வீட்டில் இருந்து நாங்கள் கிளம்புவேன். வீட்டிலிருந்து வெளியே வந்ததும் எங்களுடைய தாய் சாப்பாண்டுக்கு ஒரு சதக்கா அல்லது பள்ளி உண்டியில் ஒரு சதக்கா அல்லது பள்ளி அதிரத்தல்ல பள்ளியில கடமை செய்யக்கூடியவங்க அல்ல எங்க கடையில கடமை செய்யக்கூடியவங்க அல்ல ஊர்ல ஒரு முசாபருக்கு ஒரு சதக்காவ கொடுத்துட்டு பயணம் போகும். அதிசயில தெளிவா வந்திருக்கு, யாரெல்லாம் சதக்கா கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு கெட்ட மௌத்து வராது, அல்லாஹ்வுடைய கோபம் அவங்களுக்கு வராது, அந்த பயணங்கள்ல அல்லாஹ் கோபப்படக்கூடிய விடயங்கள் நடக்காது, அந்த பயணங்கள்ல பாவம் நடக்காது. சதக்கா எங்களை பாதுகாக்கு. சதக்கா ஒண்ணு கொடுத்து விட்டு பயணத்துல ஆரம்பிச்சா ஒரு மலக்கு துவா செய்யறார், அல்லாஹுமா முன்பிக்கன் ஹலப்பா, யாரெல்லாம் யாரெல்லாம் கொடுத்துட்டு பயணம் போறாங்களோ அவங்களுக்கு பிறவி உபகாரம் கொடு, படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை சதக்கா கொடுத்துட்டு படிப்பை தொடருது அந்த படிப்புள்ள நீ வரக்கத்தை கொடு, படிப்புள்ள நீ விளக்கத்தை கொடு, சிறந்த குழந்தையாக ஆக்கு, சுவரிக்கத்தில குழந்தை கேட்கக்கூடிய கல்வியாக ஆக்கு, மலக்கு துவா செய்யறார். வியாபாரத்துக்கு போறதுக்கு முன்னால சதக்காவுன்னு கொடுத்துட்டு வியாபாரத்துக்கு போறாரு, அந்த வியாபாரத்துல பறக்கத்தை கொடு, செல்வத்தை பெருக்கு என்று அந்த மலக்கு துவா செய்யறார். ஹஜ் உம்ராவுக்கு போறோம், ஹஜ் உம்ரா கபூலாகிறதுக்கு அவனை மலக்குமார் துவா செய்வாங்க, சதக்காவுன்னு கொடுத்துட்டு போனா. எனவே அன்பானவர்களே, முதலாவது சதக்கா உண்ட கொடுத்து கொள்ளணும் நல்ல நீயத்தை வச்சதுக்கு பின்னால. அடுத்ததாக இந்த பயணம் துவாவை ஓதுவதற்கு முன்னதாக பயணத்தை நல்லவரிடத்தில் செல்லிவிட்டு பயணம் போகவே, நல்லவர்களிடத்தில் சொல்லி அவருடைய துவாவோடு எங்களை பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் பயணம் போற பாப்பா அம்மாக்கு தெரியா, பிள்ளைக்கு ஏதாவது நடந்தாத்தான் தெரியும், வேண்டும் பிள்ளை எங்களை ஊர்ல தானே, பிள்ளை நாலு அஞ்சு நாள் ஊர்ல இல்ல பாப்பாக்கு அப்பதான் தெரியும். எனவே அன்பானவர்களே, திருமணம் முடிக்காதவங்களா இருந்தா பெற்றோர்கிட்ட பொறுப்புதாரிகள்கிட்ட பயணத்தை சொல்லிட்டு போங்க, திருமணம் முடிச்சவங்களா இருந்தா கணவரா இருந்தா மனைவிட்ட சொல்லிட்டு போங்க, ஏனைய பிள்ளைகளா இருந்தா அப்பா அம்மாட்ட கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லாட்டி எங்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட அந்த பயணத்தை அறிவிச்சு அவங்களுடைய துவா உடப்போம். அவங்க சொல்லுவாங்க, அப்பியா மாநிலா அல்லாட பாதுகாப்புல போயிட்டு வாங்க, போற இடத்துல ஈமான தொலைச்சிடவானாம், இந்த அமானிதம் உங்கள உள்ளத்துல இருக்கு, இந்த அமானத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி அவரை நான் வரைய அனுப்புறோம். எனவே கண்ணியமானவர்களே, அவருடைய துவா யார்ட்டையாவது சொல்லி பயண துவா அவங்கள துவா எடுத்துட்டு நாங்க பயணம் போகணும். அடுத்ததாக பயண துவா ஒதுக்கும் சில நிமிடங்கள் ஓதக்கூடிய துவாவால வருட முழுக்க பாதுகாப்பு, வருட முழுக்க இபாதத் அந்த பயண நன்மைகளா நிறைந்திருக்கும். எனவே பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நல்ல நீயத்தை வைத்துக் கொள்றது, வீட்டில இருந்து துவா ஓதிக்கொள்றது, நல்லவங்கிட்ட பயணத்தை சொல்லிக் கொள்றது. அதுக்கு அடுத்ததாக கண்ணியமானவர்களே, நாங்க துவா ஓதி பயணத்தை ஆரம்பிக்கிறோம். பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நாங்க பயணம் போகும்போதும் எங்களுக்கு நல்லவங்களை தெரிஞ்சு நல்ல தோழமை ஏற்படுத்திக் கொள்ளணும், நல்லவங்களை பயணத்தில் எடுத்துக் கொள்ளணும். நல்லவங்க பயணத்தில் இருந்தால்தான் அந்த பயணத்துல நன்மைகள் நடக்கும். எங்கட பயணத்துல விபச்சாரம் செய்தவரும், எங்கட பயணத்துல மியூசிக் கேட்பவர்களும், எங்கட பயணத்துல அறமான வேலையை செய்யக்கூடிய மதுபான அருந்தக்கூடியவங்க இருந்தா எங்கட பயணத்துல நன்மை நடக்காது. எனவே கண்ணியமானவர்களே, பயணத்துல நன்மை நடக்கணுமா நல்ல சோளம் எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு சிலர் என்ன செய்யற, லீவு காலங்களில் பயணம் போன என்ன செய்யற, கண்ணியமானவர்களே கவலையான ஒரு விஷயம், அவர் எங்களுக்கு தோது போறல, அவரது தாட்டி எங்களுக்கு தோது போறல, அவர் ஒரு பாட்டு போட விட மாட்டாரு, அவர் நல்ல இடத்துக்கு போக விட மாட்டாரு, எங்களுக்கு ஒரு ஜொல்லியா இருக்க விட மாட்டாருன்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடியவங்களோட பயணம் போற இல்ல. யாரோட போற, பாட்டு கேட்கக்கூடியவங்க, கூத்து போடக்கூடியவங்க, இவங்களோட தான் சிலவங்க பயணம் போற. அந்த பயணம் நன்மையா, அந்த பயணம் எல்லாம் கண்ணியமானவர்கள் அல்லாஹ்விடத்துல அசாபா. அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்றான், மறுமை நாள்ல பூமிக்கு மேலால என்னென்ன நடந்துச்சோ பூமி எல்லாத்தையும் அல்லாட்ட சொல்லும், எல்லாத்தையும் அல்லாட்ட சொல்லும். சிசிடிவி கேமரா போட்டிருந்தா நாங்க நைட்டுக்கு வந்து ஓன் பண்ணி பார்த்தா காலில இருந்து நைட் வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாத்தையும் காட்டுறத போல கண்ணியமானவர்களே, பூமி இப்பூமிக்கு மேலால் நடந்த எல்லாத்தையும் அல்லாட்ட பூமி சொல்லும். இந்த பூமி போய் சொல்லும், நூறலியா பூமிக்கு போய் ஒரு பாவத்தை செஞ்சிருந்தா, அல்லது யாருமே தெரியாத ஒரு அறைக்கு இருந்து ஒரு பாவத்தை செஞ்சிருந்தா, இந்த பூமி செல் இந்த இடத்துல இருந்த அல்லா உன்ன இவன் இப்படி பாவம் செஞ்சான், இன்னும் அநியாயம் செஞ்சான், உன்ன மறந்து செஞ்சான் நினைச்சு இந்த பூமி மாற்றி கொடுத்து. ஆனா நாங்க போன பயணங்கள் நன்மையாக இருந்தா அந்த பூமி எல்லாம் நன்மைகளால் எங்களை எல்லா இடத்திலே சாட்சி பவர். ஜாபிர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், குன்னா இதா சைதுனா கப்பர்னா வைதா நசல்னா தப்பஹுனா, நாங்க பயணம் போனா மலை மேற்று நிலங்கள் ஏறினா தப்பீர் சொல்லுவோம். இந்த பெரிய கந்தையில அல்லாஹ் எங்களை ஏற்றுறான், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் பெரிய. இந்த பெரிய கந்தையில வாகனம் ஏறுது, வாகன பெரிதல்ல, அல்லாஹ் பெரியவர். கண்ணியமானவர்களே, தக்பீர் சொல்லுங்க, நன்மை அந்த கந்த புள்ள நன்மையாக நாளை மறுமையில காட்சி அளிக்கும். அதே போன்று கந்தையில் இறங்கின வைதா நசல்னா சத்பஹனா, கீழே இறங்கினா சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் நீதான் மிகப்பெரிய ஒரு கந்தையில மிகப்பெரிய ஒரு உயரத்துல ஏற்றி எங்களை இறக்கி இருக்கிறாய். சிலவேளை கண்ணியமானவர்கள் நூறலியா சைடுக்கு போனா எங்களுக்கு தெரியும், முதலாவது முறை அங்க போகக்கூடியவங்க நிறைய களிமா சொல்லுவாங்க, பயம், ஏன்னா அவ்வளவு பயம். அதனாலதான் இஸ்லாம் தெளிவாக சொல்லிட்டு அந்த இடங்களில் ஏதாவது ஒன்று நடந்துட்டா எங்கட பயணம் நன்மையால் நிறைந்திருக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்னேன், வாழ்வதற்காக பயணம் போறோம், சில வேளை மரணத்துல முடிஞ்சிடும். லாபத்துக்கு அவனை பயணம் போறோம், சில வேளை நஷ்டத்துல முடிஞ்சிடும். சிரிச்சு சிரிச்சு பயணம் போறோம், சில வேளை அழுகையில முடிஞ்சிடும். சந்தோஷத்துடன் பயணம் போறோம், மாலையாக கூட கவலையாகிடும். அதனால அந்த பயணத்துல நன்மையால் நிறைந்திருக்க வேண்டுமாக இருந்தால் மேற்கு நிலங்கள் ஏறுகின்ற போது தக்பீர் சொல்லி, இறங்கக்கூடிய சின்ன சின்ன பள்ளங்கள்ல இறங்குகின்ற போது நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லினால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு அந்த பயணங்கள் நிறைய நன்மையை தருவான். எனவே கண்ணியமானவர்களே, அதோட சேர்த்து இன்னும் பயணத்துல பேணக்கூடிய ஒன்றுதான், எங்க போனால் அல்லாஹ் பயத்துல உள்ளத்துல எடுத்துக்கொள்வோம். சொல்லலாம் அலை வசல்லம் சஹாபி வந்து கேட்டார், எனக்கு வசியத்து பண்ணுங்க, எனக்கு பயம் பண்ணுங்க, நான் ஒரு டிப் போறேன், நான் ஒரு பயணம் போறேன், எனக்கு பயம் பண்ணுங்க நாயகம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் வந்து கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பயம் எல்லாம் செய்யல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடு வாழ்ந்த உம்மத், அவரோடு வாழ்ந்தவர்கள் குறைவாகத்தான் பயம் கேட்டார்கள், அதிகமாக அமல் செய்தார்கள், அதிகமாக பேணிதாக இருந்தார்கள். இன்றைய உம்மத் அதிகமாக பயம் கேட்கிறது, மாற்றம் இல்லை. இரவுல பயான், பயல்ல பயான், விம்பர்ல பயான், ரேடியோல பயான், எல்லா இடத்துலயும் பயான் கேட்கிறாங்க, நிறைய பயான் கேட்கிறாங்க. குறைவான அமல், குறைவான பேணுதல். ஆனா அன்று வாழ்ந்த உம்மத் குறைவான பயான், பெரிய மாற்றம், பெரிய பேணுதல். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனிதர் வந்து கேட்டார், எனக்கு பயான் செய்யுங்க, நான் பயண போக்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பயான் செய்யல, சுருக்கமா சொன்னார்கள், அலைக பிதக்குவல்லாஹ், போற இடங்கள் அல்லாஹ்வுடைய பயத்தை உள்ளத்தில் எடுத்துக்கொள், போற இடங்கள்ல தக்குவாவை பேணிக்கொள். தக்குவான்னு சொல்றது வெறுமனே பேச்சில மட்டுமல்ல, நடையில, பேச்சில, கேள்வியில, பார்வையில, சாப்பாட்டுல, எல்லாத்துலயும் தக்குவாவை பேணிப்போம். எனவே கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வசியத்தை கேட்டு அந்த சஹாபாக்கள் நல்ல முறையில பயணங்களை மேற்கொண்டார்கள். அடுத்ததாக பயணங்கள்ல இபாதத்துகள்ல கவனம் செலுத்த வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழுகை போன்ற இபாதத்தில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பரிசுத்து அல்குர்ஆனில் சொல்கிறான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை இருக்குது அருவறுப்பான விஷயங்களையும் வெறுக்கத்தக்க விடயங்களையும் விட்டு உங்களை பாதுகாக்கிறது, தடுக்கிறது. யாருடைய பயணங்கள்ல தொழுகையில பேணுதல் இல்லையோ அங்கு அருவறுப்பான காரியங்கள் நடக்கும். குர்ஆன் சொல்லித்தார புத்திமதி, யாரெல்லாம் தொழுகையில பேணுதலாக இருக்கையிலோ அந்த பயணங்கள்ல பாவங்கள் நடக்கும். எனவே யாருடைய பயணங்கள்ல பாவங்கள், அருவறுப்பான விடயங்கள் நடக்க கூடாதுன்னு ஆசைப்படுகிறாங்களோ அவங்க பயணங்கள்ல தொழுகையில பேணுதலாக இருக்கட்டும். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பயணங்களின் போது நாட்டு சட்டத்தை மதிக்க வேண்டும். ஒரு பொருளை கொண்டு போக கூடாதுன்னா கொண்டு போக கூடாது, இந்த இடத்துல பாஸ் பண்ண கூடாதுன்னா பாஸ் பண்ண கூடாது, இந்த இடத்துல சிறுநீர் கழிக்க கூடாது, பொது இடம், மக்கள் நடமாடக்கூடிய இடம், மக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடம், இது பஸ் பறிப்பிடம் என்று சொன்னா அந்த இடத்துல நாங்க ஓய்வெடுக்கவும் கூடாது, அந்த இடத்துல எங்கட கழிவு பொருட்களை கொண்டு வீசவும் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஒழுக்கங்களை பொதுவாக ஒரு இஸ்லாமிய பயணி பயணம் செய்யக்கூடியவர் பேணிக்கொள்ள வேண்டும். நாங்கள் பயணம் போகின்ற போது ஒரு இஸ்லாத்தின் தூதுவராக போகிறோம். நாங்கள் ஒரு தவறு செஞ்சா அது எங்களை மட்டுமில்ல முஸ்லிம் உம்மத்தையே பாதிக்கும். நாங்க பயணத்துல போய் ஒரு நலவை செஞ்சா, பயணத்துல நல்ல முறையில் நடந்து கொண்டா, நிச்சயமாக அந்த பயணம் இந்த முழு உம்மத்தும் நல்லதை செய்ததாக அடையாளப்படும். இன்றைக்கு முஸ்லீம்கள் எப்படி பார்க்கப்படுறாங்க? தனி நபராக அல்ல, சமூகமாக பார்க்கப்படுகிறார். அப்துல்லா ஒரு தவறை செய்கிறார் என்றா அது அப்துல்லா செஞ்ச தவறு மட்டுமல்ல, அப்துல்லா சார்ந்திருக்கு இந்த மார்க்கமே செஞ்ச தவறாக தண்டமும் பார்க்க. அப்துல்லா ஒரு நலவை செய்கிறாரு, அப்துல்லா போறவடத்துல ஹெல்ப் பண்றாரு, அப்துல்லா போறவடத்துல ஒருத்தருக்கு என்ன செய்யறாரு, சைட்ல இடத்தை கொடுக்கிறாரு, அகலாக்க நடக்கிறாரு போற இடங்கள்ல. அவர் செய்த நல்ல பண்பால இந்த முஸ்லிம் உம்மத்துக்கு நல்ல பேர். எனவே கனியமானவர்கள், போற இடங்கள்ல நாங்க இஸ்லாத்தின் தூதுவராக போறோம். இன்னைக்கு சில திருவில் ஓட்டுற நாங்க பார்க்கிறோம், திருவில்ல மாஷா அல்லாஹ் தவக்கல் அல்லாஹ் அந்த ஸ்பீக்கருக்கும், ஆனா ஸ்பீக்கருக்கும் திருவில் ஓட்டுநருக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் அடிப்படையில அந்த ஸ்பீக்கர் ஓட்டுவது பிழை இல்லை. ஆனா ஸ்பீக்கர் வைக்கிற மாஷா அல்லாவுக்கும் இந்த டிரைவருக்கும் இடையில தொடர்பு இருக்குதா? மாஷா அல்லாஹ் ஒட்டி கொண்டு இவர் மியூசிக் போடுறாரு, மாஷாலா ஒட்டி கொண்டு பெண்களோட கழிச்சு கொண்டிருக்கிறாரு, மாஷாலா ஒட்டி கொண்டு சின்ன கணக்கு எடுத்துட்டு சின்ன கணக்கு பேசிட்டு பெரிய கணக்கு எடுக்கிறாரு. எனவே கண்ணியமானவர்களே, அவர் என்ன செய்கிறார், இஸ்லாத்தை கேவலப்படுத்தலாம். எனவே அதற்கும் இதற்கும் தொடர்பு இருந்தால் தன் அப்படியான விடயங்களில் ஈடுபட வேண்டும், அப்படி இல்லை என்று அதை கலற்றி விட வேண்டும். அதனால் இஸ்லாத்துக்கு இழுக்காக இருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இது பொதுவாக ஒரு பயணி நடந்து கொள்ளக்கூடிய முறையை சொன்னேன். அடுத்ததாக வீதி விபத்தை தடுப்பதற்காக ஒரு சாரதியுடைய பங்களிப்பு என்ன? வாகனத்தை செலுத்துகின்ற ஒவ்வொரு சாரதிகளும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். இந்த ஊரிலே இவ்வளவு பேர் இருக்கின்ற போது, இவ்வளவு வாகனங்கள் இருக்கின்ற போது, என்னை இவர்கள் அவருடைய ஒரு சாரதியாக தெரிவு செய்திருக்கிறார்கள் என்றால், இவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் என்னை பற்றி நல்லெண்ணம் போட்டிருக்கிறார். நான் நல்ல முறையில் வாகனம் செலுத்துகிறேன், நான் நியாயமான முறையில் கணக்கு எடுக்கிறேன், நான் போற மக்களை அநியாயத்திலே போட்டு விட மாட்டேன், போல மக்களுடைய பயணத்தை கடைசி பயணமாக ஆக்க மாட்டேன் என்று நம்பி எனக்கு இந்த மக்கள் எல்லாம் இந்த பொறுப்பை தந்திருக்கிறார். இது ஒரு அமானிதம் என்று அவர் விளங்க வேண்டும். ஒரு திருவில் ஓட்டுநராக இருந்தால், நான் எடுத்துச் செல்கின்ற திருவிலோடு மூன்று உயிர்களை சுமந்து செல்கிறேன். சாதாரணமாக வேண்டு ஓட்டுநராக இருந்தால் 15-20 உயிர்களை என்னோடு சுமந்து செல்கிறேன். சாதாரணமாக ஒரு பேருந்து ஓட்டுநராக இருந்தால் 90-100 பேரை நான் சுமந்து செல்கிறேன். ஏதாவது ஆபத்து நடந்து விட்டால் எனக்கு மாத்திரமல்ல, எனக்கு பின்னால் இருக்கிற இத்தகைய மக்களுக்கு ஏதாவது நடந்து விட்டால் நான் அல்லாஹ்விடத்திலே ஜவாபு சொல்ல வேண்டுமே என்று அந்த சாரதி யோசிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறார், யார் ஒரு மனிதனை கொலை செய்கிறார் அல்லது ஒரு மனிதர் பசாது பண்ணுகிறார், அதற்காக இந்த இரண்டு காரணங்களுக்காக அவள் ஒருத்தரை கொலை செய்யலாம். அது வல்லாமல் வீணாக ஒருவர் கொலை செய்யப்பட்டார் என்றால், அது எங்களுடைய வீதி விபத்தால் ஒருவர் இறப்பதாக இருக்கலாம். சொல்லுது, ஒரு மனிதரைத்தான் வீதி விபத்தால் இவர் கொள்ளுறார் என்றால், இவர் முழு உம்மத்தையும் முழு மனிதர்களையும் கொண்டதற்கு சமன் என்று குர்ஆன் சொல்லுறது. நாங்க போன பயணத்துல தவறுதலாக ஒரு பயணி இறந்து விட்டார் என்று வைத்துக் கொள்வோம், தவறுதலாக முன்னால வந்த ஒருவர் இறந்து விட்டார் என்று வைத்துக் கொண்டால், அந்த இறந்தவர் ஒரு சாதாரணமான ஒருவர் அல்ல, ஒரு வயோதிப்பராக இருக்கலாம், அல்லது ஒரு பணக்காரன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த பணக்காரருக்கு பின்னால் எத்தனை மதரசாவுடைய வாழ்க்கை, அந்த பணக்காரருக்கு பின்னால் எத்தனை அநாதைகளுடைய வாழ்க்கை, பணக்காரருக்கு பின்னால் எத்தனை மதரசாக்கள், கண்ணியமானவர்களே. எனவே குர்ஆன் சொல்லுகிறது, முழு மனிதர்களையும் கொலை செய்து சமன். இன்னும் குர்ஆன் பேசுகிறது, வமன் அஹ்யாஹா ஃபகன்னமா அஹ்யன்னாஸ ஜமீஆ, யார் ஒரு மனிதனை வாழ வைக்கிறானோ அவர் முழு மனிதர்களையும் வாழ வைத்ததை போன்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே கண்ணியமானவர்களே, பயணங்கள் செல்கின்ற போது இதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, சாரதிகள் ரேடியோ கேட்ட நிலைமையில பயணம் செலுத்தக்கூடாது. நாங்க கிராஸ் தான் போட்டு கேட்போம், நாங்க பயான் தான் போட்டு கேட்போம், சில வேலை ஆபத்தாயிரும். சில வேலை நான் கிராஸ போட்டு பயணம் செய்வோம். சில சாரதிகளே கொஞ்சம் உன்னிப்பாக கவனியுங்க, கிராஸ போட்டு விட்டு கேட்டு நாங்க வாகனத்தை செலுத்துவோம். சில கிராஸுகள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும், அவ்வளவு ராகமாக இருக்கும், குர்ஆன் அவ்வளவு கவர்ச்சியானது. அதனால வலிதி பண்ணும் குர்ஆனை பற்றி சொல்கிறார், والله انه لحلاوة وان عليه لسالوة وانه يعلو ولا يؤلى عليه قرآن எவ்வளவு இனிமையா இருக்குது قرآن ஓதக்கூடிய மக்கள் குடிக்கொண்டு போறாங்களே பொதுவான ஓதக்கூடிய மக்கள் குடிக்கொண்டு போறாங்களே குருவான் சார்ந்தது கிடையாது என்பது என்பதாக இஸ்லாத்திய வலிதி முகீரா ஒரு காஃபிராக இருந்த குருவான பற்றுகிறார். அதனால குருவான் இனிமையானது, குருவானை நிறைய கேட்டுக் கொண்டிருக்கலாம். அதுல தினை செய்வாரு குருவான ஓதி சொல்லியிருப்பாரு, இன்னொரு 10 நிமிஷம் சொல்லிச்சா நல்லமேனு நாங்க யோசிப்போம். சில வேலை குராத்தை போட்டுட்டு வாகனத்தை செலுத்தினா கண்ணியமானவர்களே, எங்களையே சில வேலை நாங்க மறந்து வாகனத்தை சில வேலை எங்கேயாவது பொறுத்து முத்திடுவோம். அதனால அதை தவிர்த்து கொள்ளுங்க. ஏனைய நேரங்களை கேளுங்க. உதாரணம், ஒரு பயான கேட்டுக் கொண்டு போறோம். பயான்ல போகுது நரகத்தை பற்றிய ஒரு பயான், எங்கட மேலெல்லாம் நடுங்குது. அந்த நடுக்கத்துல வாகனத்தை என்ன செய்வோம், மிஷின் அப்படியே கையில இருந்து விட்டுட்டான், அப்படியே வாகனம் போய் இங்கே அழைச்சிடுறான். எனவே கண்ணியமானவர்கள் இதுகளை முழுமையாக தவிர்த்து கொள்ளும். போன் பேசிய நிலையில வாகனம் செலுத்துவது தவிர்த்து கொள்ளும். பேசணுமா கொஞ்சம் நிப்பாட்டி பேசிட்டு வாகனத்தை செலுத்து. சில வேளை ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுட்டா சாதாரணமானது அல்ல. உங்களை பற்றிய கேள்விக்கு நாளை மறுமையிலே பதில் செல்ல இயலாத ஒரு கட்டம் வரும். ஏனையவர்களை பற்றியும் அல்லாஹ் எங்களிடத்திலே கேட்டால் நாங்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல போகிறோம்? அடுத்ததாக கண்ணியமானவர்களே, பயணத்திலே சில பேர் பாவம் செய்து பயணம் போற குடிச்சு கொண்ட நிலைமையில சில சில அநியாயங்களுக்காக வேண்டி பயணம் போறது, இதை முற்று முழுதாக சாரதிகள் தவிர்த்து கொள்வோம். அடுத்ததாக கண்ணியமானவர்களே, முடியுமாக இருந்தா ஒரு உதவி சாரதியை பக்கத்தில் வச்சுக் கொள்வோம். உதவி சாரதியோட பக்கத்துல வச்சு தூக்கம் வருகுதான், பக்கத்திலேயோ அல்லது பின்னுக்கு போய் கொஞ்சம் தூக்கி கொள்றேன், அவருக்கு கொஞ்சம் டிரைவரை டிரைவிங் கொஞ்சம் கொடுக்குற ஓட்டு. அடுத்ததாக கண்ணியமானவர்களே, சாரதி ஆரோக்கியமாக வானத்தை செலுத்தும். கொஞ்சம் சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்து விட்டு தலையில எந்த பிரச்சனையும் போட்டுக்கொள்ளாம, மனைவிட பிரச்சனை, ஆபீஸ்ல உள்ள பிரச்சனை, ஊர்ல உள்ள பிரச்சனை எல்லாத்தையும் தலையில போட்டுட்டு வாகனத்தை செலுத்தினா அது வாகனம் வாகனமாக போகாது, அது வீட்டை நோக்கி போகும். சில வேலை ஆபீஸை நோக்கி போகும், சில வேலை எங்கேயோ நோக்கி போயிடும். எனவே கண்ணியமானவர்களே, தலையில் அந்தந்த யோசனைகளோட வாகனம் செலுத்த கூடாது, பெரிய ஒரு அமானிதம், அதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். எனவே இப்படி பேணிக் கொண்டால் வீதி விபத்தில் இருந்து எங்களுடைய சாரதிமார்கள், கண்ணியமானவர்களே, சாரதிமார்கள் நிச்சயமாக அந்நியாயமாக இருக்கின்ற உயிர்களை பாதுகாக்கலாம். அடுத்ததாக பாதசாரிகள் நடந்து கொள்ளக்கூடிய முறை இருக்கிறது, சுருக்கமாக சொல்லிவிட்டு குத்துபா நிறைவு கொடுக்கிறேன். பாதசாரிகள் சொல்லக்கூடியவர்கள், பாதையில் நடந்து செல்லக்கூடியவர்கள், பாதையில் இன்னொரு பதத்துக்கு பாதை விட்டு பாதை மாறுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இருந்து அன்னொருத்துக்கு மாற வேண்டும். அடுத்ததாக பாதையில் இன்னொரு பாதைக்கு மாறுகின்ற போது குழந்தைகளை கையோடு எடுத்து கூட்டி விட்டு மாற வேண்டும். அடுத்ததாக போன் பேசிய நிலைமையில பாதை விட்டு பாதை மாறக்கூடாது. அடுத்து நாங்க கூட்டமாக இருந்து கதைச்சு கொண்ட நிலைமையிலும் பாதை விட்டு பாதை மாறக்கூடாது, சில வேலை அது ஆபத்தாக ஏற்படும். எனவே இந்த ஒழுக்கங்களை பேடிக்கொள்ளணும். அடுத்ததாக சில இடங்களை நாங்க பார்க்கிறோம், பாதைகளை விளையாது, இது முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளுங்க. பாதையை கொடுக்கிற உரிமை அல்ல, அது பொதுவான ஒரு இடம். எனவே கண்ணியமானவர்களே, இந்த ஒழுக்கங்களை பேணிக்கொண்டா வீதி விபத்தை இல்லாமலாக்கலாம் அல்லது குறைக்கலாம். எங்களுடைய பாரிய ஒரு பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை நாம் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, முக்கியமான சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். எனவே இந்த விடயங்களை உள்ளத்திலே ஆழமாக எடுத்துக் கொள்ளுங்கள். எதையும் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் அல்லாஹ் ரசூலுக்காக வடித்தான். அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ, فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆனில் சொல்கிறான், யார் அல்லாஹ் ரசூலுக்காக வாழ்றாங்க, பயணமா இது அல்லாஹ் ரசூலுக்காக. ஆகுமான விடயங்களுக்கு தான் பயணம் போவேன், அறாமான விடயங்களுக்கு பயணம் போக மாட்டேன். எந்த வாகனத்துக்கு ஹயர் இல்லாம வீட்டில் இருக்கட்டும், நலவுன்னு நடக்குதா அதுக்கு தான் போவேன். பாவம் செய்யத்தான் போறாங்க, அதனால எந்த வாகனம் எலவுத்தில தர மாட்டேன். இப்படி இருங்க. இப்படி யார் அல்லாஹ் ரசூலுக்காக வந்து வாழ்றாங்களோ, அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்கிறான், நாளை மறுமையினால அல்லாஹ் அருள் செய்த நபிமார்களோடு அவர்களை அல்லாஹ் அழைப்பாட்டுவான்.
நல்ல மக்களோடு பாட்டுவான்,
என்று அல்லாஹ் சொல்லி இந்த குர்ஆன் ஆயத்தை முடிக்கிறான்.
இதை
விட வேற என்ன அழகான நட்பு வேணும், வேற என்ன, இதை விட வேற என்ன அழகான உங்களுக்கு உறவு வேணும். வாழுங்களே அல்லாஹ் ரசூலுக்காக, அல்லாஹ்வே உண்மையான வாழ்க்கை, அல்லாஹ்வே உண்மையான வெற்றி என்பதாக அல்லாஹ் பரிசுத்தால் கூறுவாழ்த்துகிறான். எனவே அன்பானவர்களே, பயணத்தை நல்ல எண்ணங்களை கொண்டு இபாதத்தாக மாற்றலாம். பயணங்கள் அவசரப்பட்டு பயணங்கள் போகக்கூடாது. அதாவது போக்குவரத்து சபையால் தந்திருக்கின்ற சட்ட கோவையால் மாத்திரம் வீதி விபத்தை தடுக்க முடியாது. மாறாக ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புகளை உணர்ந்து கொள்ள வேண்டும். சாலை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பாதசாலை தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே போக்குவரத்து சபையினுடைய அந்த சட்ட கோவையால் மாத்திரம் வீதி விபத்தை நிறுத்த முடியாது. மாறாக ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்பட்டு வீதி விபத்தை இல்லாமல் ஆக்குவதற்கு, வீதி விபத்தை குறைப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், அநியாய அந்த உயிர்களை நிச்சயமாக நீ அறிந்தவன் யா அல்லாஹ். எனவே எதிர்காலங்கள் இப்படிப்பட்ட வீதி விபத்துக்களே எங்களூடாக யாருமே இறக்காமல் பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பயணங்களை நன்மைகளால் நிறைந்த பயணம் ஆக்கிடுவாயாக, சத்திரிகளால் நிறைந்த பயணங்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நாளைய மறுமையினால் அந்த பயணங்கள் எல்லாம் நன்மையின் தட்டில் இருக்கக்கூடியதாக ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன், ஆமீன்.